கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் தூதனின் எக்காலம், ரீப்ரின்ஸ் தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5676. பாடத்தின் தலைப்பு: யுகங்களின் முடிவு, ஒத்த நிலைமைகள். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:18. உலகம் என்ற வார்த்தையின் மூலம் ஆண்டவர் புறஜாதியை குறிப்பிடவில்லை. இல்லை என்றால் புறஜாதி என்றே குறிப்பிட்டிருப்பார். புறஜாதிகள் என்று கூறியிருந்தால் தேவனோடு உடன்படிக்கையின் உறவுக்குள் இல்லாதிருக்கிற அனைத்து மக்களையும் அது குறிப்பிட்டிருக்கும். ஆனால் அவர் உலகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது தற்கால ஒழுங்குமுறைகளை குறிப்பதாக காணப்படுகிறது. ஆகையால் தற்கால முறைமைகளின் ஜனங்களை குறிப்பிடுகிறார். ஏனெனில் ஜனங்கள் மூலமாக மட்டுமே தற்கால முறைமை இருக்க முடியும். மத செல்வாக்கு உள்ளவர்களை, மக்களின் பிரதிநிதிகளை அர்த்தப்படுத்தி இருப்பார். அந்த காலத்தின் முறைமைகள் வேத பாரகர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் மற்றும் நியாய சாஸ்திரிகள், பிரமாணத்தை வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் மூலமாக ஏற்படுத்தப்பட்டன. பிரமாணத்திற்கு பிரதிநிதியாக இருந்தவர்களே ஜனங்களுக்கும் பிரதிநிதியாக இருந்து குறிப்பாக ஒழுங்குமுறைமைகளை ஏற்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை வெறுத்தார்கள் என்பதை நாம் அறிவோம். கர்த்தர் வேதத்தில் சொல்லியபடி அவர்கள் ஒளியை வெறுத்தார்கள். அவர்கள் அவரை வெறுத்ததற்கு காரணம் அவர் அவர்களுக்கு தீங்கு செய்தார் என்பதினால் அல்ல, ஆனால் அவரது போதனைகள் மற்றும் அவரது வாழ்க்கையிலிருந்தும் அவரது போதனைகளிலிருந்தும் பிரகாசித்த ஒளி அவர்களுக்கும் அவர்களது திட்டங்கள், முறைமைகள் மற்றும் ஏற்பாடுகளுக்கு முரண்பட்டதாக இருந்தது. அவரது வார்த்தைகள் உண்மையாயிருந்தால் அந்த அனைத்து வருடங்களிலும் அவர்கள் ஏற்படுத்திய அனைத்து திட்டங்களும் பயனற்றதாக ஆகிவிடும். அந்தபடி அவர்கள் தங்கள் திட்டங்களில் நம்பிக்கையாக இருந்தபடியால் கிறிஸ்துவும் அவரது சீடர்களும் அவர்களுக்கு அறிவியினர்களாகவும் நடைமுறைக்கு ஒவ்வாத சில காரியங்களை செய்ய முயல்பவர்களாகவும் காணப்பட்டார்கள். நமது கர்த்தருக்கு பிரதானமான எதிர்ப்பு மத ஆளுநர்கள், போதகர்கள் மற்றும் யூத அரசியல்வாதிகளிடமிருந்து வந்தது. அங்கே சதுசேயர் மற்றும் பரிசேயர்கள் இருந்தார்கள். சதுசேயர்கள் தங்கள் கண்களால் பார்ப்பதை தவிர வேறு எதையும் நம்ப மாட்டார்கள். அவர்கள் அசாத்தியமான கருத்துடையவர்கள். பரிசேயர்கள் மிகவும் கண்டிப்பான மத வகுப்பார். யூதர்களில் மிகச்சிறந்த பரிசுத்தமான ஜனங்கள். அவர்கள் வெளியரங்கமான தோற்றங்களிலும் சடங்காச்சாரங்களிலும் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் மிகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் சுயநீதி மற்றும் அநீதி உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். இயேசுவின் போதனைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் யாராயிருந்தாலும் இந்த வகுப்பார்களிலும் அல்லது அவர்களது போதனைகளிலும் எந்தவித விருப்பத்தையும் பெற்றிருக்க மாட்டார்கள். மேலும் அவர்களை மதிக்கவோ, அவர்களை தங்கள் நாட்டின் மாமனிதர்களாகவோ கருத மாட்டார்கள். அவர்களுக்குள் கருத்து வேற்றுமை இருந்தாலும் இந்த மத ஆளுநர்களும் இயேசுவை எதிர்த்தவர்களில் ஒருவராக இருந்தனர். இந்த வகுப்பார்கள் தான் வேதபாரர்கள் மற்றும் நியாய சாஸ்திரிகளுடன் சேர்ந்து கொண்டு இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஜனங்களை தூண்டிவிட்டவர்கள். ஓரளவுக்கு படித்து கற்றறிந்து அறிவு உள்ளவர்களாயிருந்த இந்த மனிதர்கள் ஜனங்களோடு தெருக்களில் இறங்கி பரபாசுக்கு ஜெயகோஷமும் இயேசுவுக்கு எதிராக கூச்சலும் இட்டார்கள் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. ஆனால் கும்பலை தூண்டிவிட்டார்கள். ஆனால் தங்களை மிகவும் கௌரவமான நடத்தை உடையவர்களாக பாவனை செய்தார்கள். எல்லா நிகழ்வுகளிலும் அவர்களது நடத்தைகள் கர்த்தரின் மரணத்திற்கு கொண்டு விடுகிறதாக இருந்தன. அவர்கள் ஆண்டவரை வெறுத்தது மாத்திரமல்ல, அவரை அழிக்கிற அளவுக்கு அவ்வளவு கசப்புடனும் ஆத்திரத்துடனும் அவரை வெறுத்தார்கள். அவரை கொள்வதற்கு அநேக தடவைகள் சதி செய்தார்கள். ஆனால் குறித்த காலம் வராததால் அது நிறைவேறவில்லை. லாசருவை இயேசு உயிர்த்தெழுப்பிய அற்புதத்தை பரிசேயர்கள் அங்கீகரித்தார்கள். ஆனால் இந்த அற்புதத்தின் நிமித்தம் அவரை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஏனெனில் இந்த அற்புதத்தினால் ஜனங்களிடம் அவர் அதிக செல்வாக்கு பெற்றுவிடுவார். அதே அளவுக்கு தாங்கள் செல்வாக்கு இழந்து ஜனங்களுக்கு அந்நியராகிவிடுவோம் என்று எண்ணினார்கள். பிரதான ஆசாரியனாகிய காய்பா கூறியதாவது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:47-53 முடிய இயேசுவின் போதனைகளினால் ஜனங்கள் கவரப்பட்டால் நாட்டின் தலைவர்கள் செல்வாக்கு இழந்து விடுவார்கள் என்றும், ரோமர்கள் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்கள் என்றும் தேசத்தின் தலைவர்கள் பயந்தார்கள். அவர்கள் கூறியதாவது, நாங்கள் இந்த நாட்டின் பாதுகாவலர்கள். ரோமில் உள்ள அரசாங்கம் இங்கே உள்ள இந்த குழப்பங்களையெல்லாம் கவனிக்க மாட்டார்கள். நாம் இதை செய்யவில்லை என்றால் தேவனே நிமித்தம் இந்த பூமி அழிக்கப்படும். ஆகையால் இந்த மனிதனை அழிப்பது தகுந்ததாக இருக்கும். இதில் கஷ்டம் என்னவென்றால், தேவனை பற்றியும் அவர்களது தேசத்தை பற்றியும் அவர்கள் தவறான கருத்தை பெற்றிருந்ததே ஆகும். தேவனை அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. எல்லாமே தாங்கள்தான் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். தேவன் சர்வ வல்லமையுள்ள ஒருவர் என்பதையும், தலைமையான ஸ்தானத்தில் இருப்பவர் என்பதை அவர்கள் மறந்திருந்தார்கள். சத்தியத்தின் பிரகாசம் தவறுகளை வெளிப்படுத்துகிறது. நமது தலைப்பு வசனத்திலே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள், அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் என்று உண்மையான தேவனுடைய பிள்ளைகளிடம் நமது ஆண்டவர் கூறினார். கர்த்தராக இயேசுவின் சீடர்களாக அவர்களது விசுவாசத்திற்கேற்றபடி கர்த்தரின் ஜனங்கள் வெறுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதை நாம் காண்கிறோம். ஆரம்பத்திலே சபையானது நீண்ட காலமாக முதலில் நீரோ, பிறகு தியோக்லேத்தியன், இன்னும் மற்ற ரோம ராஜாக்களால் துன்புறுத்தப்பட்டது. அதன் பிறகு அந்திகிறிஸ்து எழும்பி கிபி 539 தேவனுடைய ராஜ்யத்தின் போலியாக தவறானதாக சாபிக்கப்பட்டது. இவர்களும் உண்மையான சபையை வெறுத்து அவமதித்தனர். இவர்கள் கற்பனையில் மிதப்பவர்களாகவும், மெய்யான சபையை குறித்து தப்பறையான எண்ணம் உடையவர்களாகவும், அதாவது சபை சிந்தனை சக்தியற்றது என்றும், இயேசுவின் வார்த்தைகளை சொல்லார்த்தமாக குறித்து யோசிக்காமல் எதிர்கால ராஜ்யத்தை குறித்து அதிகமாக சிந்திக்கிறார்கள் என்றும் நினைக்கிறார்கள். அதன் பிறகு கொடிய துன்பங்கள் நிறைந்த நீண்ட இரவு போப்பின் 1000 காலத்தில் கிபி 799-1799 வந்தன. உண்மையான சீடர்கள் அதிகமானோர் இல்லை. அவர்களில் பெரும்பாலோர் ஏழைகளாகவும், உயர்ந்தவர்களோ படித்தவர்களோ ஐஸ்வர்யவான்களோ அதிகம் இல்லாதவர்களாகவும் இருந்தனர். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? 1 கொரிந்தியர் 1:26, யாக்கோபு 2:5. தற்காலத்திற்கு நாம் வருவோம். கர்த்தரின் பிள்ளைகள் எந்த அளவிற்கு இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்களோ, அந்த அளவுக்கு அவர்களது வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசமாயிருக்கும்படி விரும்புவார்கள். எந்த அளவுக்கு தங்கள் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார்களோ, அந்த அளவுக்கு இந்த உலகத்தின் தப்பறையான அபிப்பிராயங்களையும் தவறான முறைமைகளையும் அது காண்பிக்கும். இயேசுவின் நாட்களைப் போலவே இங்கே நமது நாட்களிலும் சத்தியம் வெளிப்பட்டு தப்பறைகளை கண்டனம் செய்கிறது. இது நிமித்தம் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். நமது ஆண்டவரின் முதல் வருகையின் காலத்தில் இருந்தது போல தற்காலத்திலும் மதஸ்தாபனமும் அரசியலும் இணைந்திருக்கிறது. எல்லாவித சீர்திருத்தமே அவர்களது திட்டம். அவர்கள் சொல்கிறதாவது, வெள்ளையரின் அடிமை வியாபாரத்தையும் மது வியாபாரத்தையும் நம்மால் அழிக்க முடிந்தால் 1000 யுகத்தை சமீபமாக்குவோம். ஞானமுள்ள ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தல் புது முறைமைகளை கொண்டு வருவதற்கு உதவிடும். இந்த நல்ல முயற்சிகளுக்கு நாம் இரக்கம் காண்பித்தால், இப்படிப்பட்ட முழு திட்டங்களும் எதிர்கால ராஜ்யத்தை பற்றி தேவனுடைய திட்டமல்ல என்பதை நாம் உணர்கிறோம். தற்கால ஸ்தாபனங்கள் பழுது பார்க்கப்பட வேண்டியவைகள் அல்ல, புதிய வானம் மற்றும் புதிய பூமியின் முறைமைகளால் நீக்கப்பட வேண்டியவைகள். சீர்திருத்தம் பண்ணுகிறவர்களை நாம் குறை கூறக்கூடாது. எனினும் அவர்கள் செய்கிற முயற்சி பழைய ஆடைகளுக்கு ஒட்டு போடுகிற வேலையாக இருக்கிறது. நன்மைக்காகவும் நீதிக்காகவும் செய்கிற எந்த வேலைக்காகவும் நாம் அனுதாபம் காட்ட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். உலகம் தன்னால் முடிந்ததை செய்ய நாம் விட்டுவிட வேண்டும். தேவனுடைய திட்டத்திலும் அவர் கொண்டு வர இருக்கிற மகா சீர்திருத்தத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரை என்னவென்றால், ராஜ்யத்திலே ஒரு இடத்திற்கு நாம் தயாராக வேண்டும் என்பதும், அதே போல மற்ற தேவனுடைய பிள்ளைகளை அவர்களது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதல் உறுதிப்படுத்தவும், ராஜ்யத்திற்கு தயாரா இருக்கவும் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாகும். இப்போது சமீபித்திருக்கிற அந்த ராஜ்யம் பாவத்தை அழிக்கவும் நீதியை உயர்த்தவும் தேவனுடைய ஏஜென்டாக இருக்கும். வெளிச்சத்திற்காக இருளை வைத்தல். இதெல்லாம் உலகத்திற்கு ஒரு முட்டாள்தனமான கதையாக காணப்படுகிறது. ஏனெனில் இது அவர்களது திட்டங்களுக்கு தோல்வியாக இருக்கும். அனைத்து பேர் சபைகளின் திட்டங்களை தலைகீழாக்கும். நாம் செய்வது அனைத்து சபை பிரிவுகளுக்கும் பெரிய அழிவை அர்த்தப்படுத்தும் என்று ஜனங்கள் நினைப்பார்கள். இந்த முறைமைகளை உயர்த்தவோ அல்லது உலகத்தில் கர்த்தரின் வேலையை செய்வதற்கு நிதியை சேகரிக்கவோ அந்த அளவுக்கு அக்கறை உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். நமது கருத்து உண்மை என்று நிறுவனம் ஆக வேண்டுமானால், ஜனங்களின் நம்பிக்கை பெற வேண்டுமானால், அந்த அளவுக்கு மனிதர் ஏற்படுத்திய முறைமைகள் ஜனங்களால் வெறுக்கப்படக்கூடியதாக இருக்கும். சத்தியத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவைகளெல்லாம் வெட்கக்கேடானவைகளாக ஆகும். அவைகளை ஏற்படுத்தியவர்கள் அவர்களது இருளை மறைப்பதற்கும் அவர்களது செழுமைக்கும் வெளிச்சம் அவசியம் என்று அழைக்கிறார்கள். நமது புத்தகங்களை எரிக்க வேண்டும் என்பதும் நமது பிரசங்கங்களை செய்தித்தாள்கள் போன்றவற்றில் பிரசுரிக்க கூடாது என்பதும் அவசியமானது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இவைகளெல்லாம் ஞானமான செயலாக அவர்களுக்கு காணப்படுகிறது. நமது போதனைகள் பொதுவாக ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர்களும் அவர்களது முறைமைகளும் முற்றிலுமாக விழுந்து போகும் என்று உணர்கிறார்கள். இருமாப்பானவைகள். இந்த சபை ஸ்தாபனங்கள் 17 நூற்றாண்டுகளாக கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக ஊழியம் செய்ததாக கூறிக்கொள்கிறார்கள். ரோமன் கத்தோலிக சபையார் கூறுகிறதாவது, நாங்கள் ஒரு பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்கி இருக்கிறோம். கோடிக்கணக்கான பணத்தை நாங்கள் முதலீடு செய்திருக்கிறோம். பாருங்கள், பற்பல அரசாங்கங்களுக்கு நாங்கள் எவ்வளவு உதவி இருக்கிறோம். சீக்கிரத்தில் நாங்கள் அனைத்து அரசாங்கங்களையும் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று நம்புகிறோம். பிறகு உலகத்தை ஜெயம் கொள்ளுவோம். இதுபோலவே மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட் இன்னும் மற்ற சபையாரும் கூறுகிறார்கள், நாங்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். இந்த முறையில் தான் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இப்படியாக தங்களது திட்டங்களின்படி ஸ்தாபிக்கப் போகிறார்கள். தேவனுடைய வசனத்தை அவர்கள் படிக்கும்போது கண்களில் தமது சபையின் கண்ணாடியுடன் தான் படிக்கிறார்கள். சீக்கிரத்தில் ஒவ்வொரு முழங்காலும் முடங்கும். ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை செய்யும் நிலைமையில் சபை இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறதாவது, இந்த 1000 வருட அதிகாலையின் ஜனங்கள் உண்மையான சபையில் ஒரே ஒரு சிறு மந்தையே இருக்கிறது என்று போதித்தால், நாம் நமது பெரிய மந்தையை குறித்து நாம் பெருமையடித்துக் கொண்டிருப்பதாக ஜனங்கள் ஞாபகப்படுத்துவார்கள். ரோமன் கத்தோலிக்க மந்தையை நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? லுத்தரன் மந்தையை நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? உலகில் 40 கோடி கிபி 1915 கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறிக்கொள்ளவில்லையா? ஒரு அற்பமான ஜனங்கள் வந்து உண்மையான சபையாராக கொஞ்ச பேர் மட்டுமே இருக்கிறார்கள், மற்றவர்களெல்லாம் மோசமானவர்கள் என்று கூற நாம் அனுமதிக்கலாமா? நமது பெரிய ஸ்தாபனங்கள் எல்லாம் தவறானவைகள் என்று அது அர்த்தப்படுத்துகிறது. இந்த ஜனங்கள் போய் உலகத்தை தலைகீழாக மாற்றி நமக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துவார்களானால் நாம் அதற்கு முன்னதாக அவர்களை நசுக்க வேண்டும். நிச்சயமாக ஏதாவது செய்யப்பட வேண்டும். நமது அக்கினி ரதம். ஆகையால் அங்கே வெறுப்பு இருப்பதை நாம் காண்கிறோம். தேவனுடைய உண்மையான ஜனங்களை பரிபூர்ண சிறப்பிற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக கர்த்தனின் சாயலை அடைவதற்கு அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மத பற்றுள்ள ஜனங்கள் இந்த அளவுக்கு வெறுப்பது இதுவல்ல, அவர்களது ஸ்தாபனங்களுக்கு உபத்திரம் கொடுப்பதாகும், அவர்களது படகை குலுக்கி அலை கழிப்பதாகும். அவர்கள் கடலில் கவிழ்க்கப்பட்டு விடுவார்கள் என்று பயப்படுகிறார்கள். அவர்களிடத்தில் இருக்கிற உலகின் ஆவிதான் கர்த்தருடைய உண்மையுள்ள ஸ்தானாதிபதிகளை வெறுக்கிறது. உலகின் உயர்ந்த குணமுடைய சிலர் இப்போது சத்தியத்தை கொஞ்சம் பார்க்கிறார்கள். இது சபை மக்களில் கர்த்தரோடு முழுவதுமாக இசைவில்லாதவர்களாக இருப்பவர்களுக்கு அதிக எரிச்சல் உண்டாக்குவதாக இருக்கிறது. கடைசியாக இது எதற்கு வழிநடத்தும் என்பதை நாம் அறியோம். ஆனால் இந்த ஒரு துன்பம் உண்மையான சபையின் ஊழியம் முடிவடைகிறது என்பதை குறிப்பதாக வேதாகம வசனங்கள் காண்பிக்கிறது. எலியா சபைக்கு ஒரு நிழலாக இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அவர் கடைசியாக அக்கினி ரதத்திலே ஏறி சென்றார். அதன் மூலமாக அவர் உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டார். ஆகையால் இந்த உலக யுக முடிவில் கர்த்தர் தமது ஜனங்களை அக்கினி போன்ற துன்பத்தில் எடுத்துக்கொள்வார். ஆனால் அது கனம், மகிமை, சாகாமைக்கும் தெய்வீக சுபாவத்தில் இயேசுவுடன் பங்கு பெறுவதற்கும் வீட்டிற்கு எடுத்து செல்லும் ரதமாக இருக்கும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். ரோமர் 2:7, ரோமர் 8:17, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:32, 2 தீமோத்தேயு 2:12. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.